அன்பான மாணவர்களே, மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆசிரியர் ஆர். புண்ணியராஜ். இன்றைய நாளில் தரம் 8 தமிழ் மொழி பாடம் தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம். 2 தவணைக்குரிய பாட அலகுகளில் மாணவர்கள் கற்றறிந்த பாட விடயத்தை விடுத்து இலக்கண பகுதியினூடாக இன்றைய நாளில் நாம் கவனத்தை செலுத்துவோம். அந்த வகையில் வினைச்சொல் தொடர்பாக இன்றைய நாளில் ஒரு சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாட உள்ளோம். அன்பு மாணவர்களே, கற்றலுக்கு தேவையான பாடநூல் மற்றும் எழுது கருவிகளோடு கற்பதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நாங்கள் விடயத்துக்குள் செல்லுவோம். அன்பான மாணவர்களே, வினைச்சொல் என்பது என்னவென்று நாங்கள் தற்பொழுது ஆராய்வோம். வினைச்சொல் என்பது ஒரு செயலை குறித்து வருகின்ற அனைத்து சொற்களையும் நாங்கள் வினைச்சொல் என்று குறிப்பிடுவோம். அன்பு மாணவர்களே, இந்த உதாரணத்தை சற்று ஆராய்ந்தால் இதனுடைய விளக்கம் தெளிவாக புரியும். குமார் கோயிலுக்கு சென்றான். இவ்வாக்கியத்தையும் மாலா பூ சூடினான். இந்த வாக்கிய இரண்டிலும் குமார் கோயில் என்ற முதலாவது வாக்கியத்தில் வந்துள்ள சொல்லும் மாலா பூ என இரண்டாவது வாக்கியத்தில் வந்துள்ள சொல்லும் ஒன்றின் பெயரை குறித்துள்ள சொற்களாக கருதப்படுகின்றது. அன்பு மாணவர்களே, குமார் கோயில் மாலா பூ என்பன ஒரு விடயத்தின் அல்லது ஒருவருடைய பெயரை குறித்த சொற்களாக இங்கே காணப்படுகின்றது. மாறாக சென்றான் சூடினால் என்ற சொற்களை கவனித்தோம் என்றால் அது ஒரு செயலை குறித்து வரும் சொல்லாக கருதப்படுகின்றது. சென்றான் சூடினால் போன்ற சொற்கள் ஒரு செயலை குறித்து வரும் சொல்லாக இங்கே வந்துள்ளது. எனவே அன்பு மாணவர்களே, இவ்வாறு ஒரு செயலை குறித்து வரும் அனைத்து சொற்களும் வினை சொற்கள் என்று வரைவிலக்கணப்படுத்த முடியும். குறிப்பாக நட, வா, இரு, நில் என பல செயல்களை உணர்த்துகின்ற இந்த அடிகளின் அடிப்படையில் பிறக்கும் நடந்தான், வருவான், இருப்பான், நின்றான் ஆகிய வினை சொற்கள் அனைத்தும் ஒரு செயலை உணர்த்துவதை நாம் அறியலாம். ஆக மாணவர்களே, செயல் குறித்து வருவன யாவும் வினை எனப்படும் என்ற அடிப்படை எண்ணக்கருவோடு நாங்கள் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அன்பான மாணவர்களே, வினை சொல்லின் அமைப்பு பற்றி தற்பொழுது நாங்கள் அவதானிப்போம். மாணவர்களே, ஒரு வினை சொல் பின்வரும் தன்மையை கொண்டதாக அமைந்திருக்கும். வினையடி, காலம் காட்டும் இடைநிலை, விகுதி. 3 கூறுகளை அல்லது 3 கூறு கொண்ட அமைப்பாக ஒரு வினை சொல் இணைந்து வந்து காணப்படும். இதில் வினையடி என்பது மாணவர்களே கட்டாயமானது. ஒரு வினைச்சொல் ஒன்றில் வரக்கூடிய 3 கூறுகளுள் வினையடி என்பது மிக மிக முக்கியமானது. ஏனைய பகுதிகளான காலங்காட்டும் இடைநிலையாக இருக்கலாம், அல்லது விகுதிகளாக இருக்கலாம். அது ஒரு வினைச்சொல்லில் வரலாம் அல்லது வராமலும் அமையலாம். எது எவ்வாறாயினும் மாணவர்களே, வினையடி என்பது கட்டாயமாக ஒரு வினை சொல்லில் அமைந்திருக்க வேண்டிய விடயம். ஆக மாணவர்களே, ஒரு வினை சொல்லை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதன் அமைப்பு இவ்வாறாக காணப்படும். வினையடி, காலம் காட்டும் இடைநிலை, விகுதி. இந்த 3 கூறுகளில் வினையடி என்பது கட்டாயமாக வர வேண்டிய ஒன்றாக கருதப்படுகின்றது. அன்பு மாணவர்களே, இந்த உதாரணத்தை சற்று அவதானியுங்கள். ஆடு என்ற ஏவல் வினை, ஆடுங்கள் என்ற ஏவல் பன்மை வினை, ஆடினான் என்ற இறந்தகால வினைமுற்று, ஆடுகின்ற எனும் நிகழ்கால எச்சம், ஆடாத எனும் எதிர்கால எதிர்மறை எச்சம், இவைகள் வினை சொற்கள். ஆடு, ஆடுங்கள், ஆடினான், ஆடுகின்ற, ஆடாத. அன்பான மாணவர்களே, இந்த வினை சொற்களின் அமைப்பை சற்று நாங்கள் நோக்கும்போது, இவ்வினை சொல் அனைத்திலுமே வினையடி என்பது ஆடு. முதலாவது வினை சொல்லை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஏவல் வினை, அது ஆடு என்று வந்துள்ளது. அந்த வினை சொல்லில் வினையடி மாத்திரம் உள்ளதை நாங்கள் அவதானிக்கலாம். அங்கு இடைநிலையோ அல்லது விகுதியோ காணவில்லை. இரண்டாவது வினை சொல் பார்த்தால் ஆடுங்கள் என்று வந்துள்ளது. இந்த ஆடுங்கள் என்ற வினை சொல்லில் ஆடு எனும் வினையடியும் இங்கள் எனும் விகுதியும் வந்துள்ளது. ஆக மாணவர்களே, இதில் இரண்டு உறுப்புகள் அல்லது இரண்டு கூறுகள் வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். மூன்றாவது வினை சொல் ஆடினான் எனும் போது அதில் ஆடு இன் எனும் இடைநிலை, ஆண் எனும் விகுதி. ஆடு எனும் வினையடி, இன் எனும் இடைநிலை, ஆண் எனும் திணைப்பால் காட்டும் விகுதி, இந்த மூன்று கூறுகளும் வந்துள்ளது. ஆக மாணவர்களே, இந்த மூன்று உதாரணத்தையும் சற்று சிந்தித்தால், இம்மூன்று கூறு உதாரணங்களிலும் அனைத்திலும் இந்த மூன்று உதாரணங்கள் அனைத்திலுமே வினையடி என்பது வந்துள்ளதை நாங்கள் அவதானிக்கின்றோம். முதலாவது உதாரணத்தில் வினையடி வந்துள்ளது. இரண்டாவது உதாரணத்தில் ஆடுங்கள் எனும் போது ஆடு உங்கள் எனும் இரு கூறு வினையடியும் விகுதியும் வந்துள்ளது. மூன்றாவதில் வினையடியும் இடைநிலையும் விகுதியும் வந்துள்ளது. ஆக இந்த உதாரணங்களின் படி வினையடி மட்டும் எல்லா நிலைகளிலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் உணரலாம். எனவேதான் மாணவர்களே, ஒரு வினை சொல்லில் விகுதியும் இடைநிலையும் வரலாம், வராமலும் விடலாம். ஆனாலும் வினையடி என்பது கட்டாயம் இடம்பெற வேண்டும். ஆகவே ஒரு வினைச்சொல்லினுடைய அமைப்பில் இந்த மூன்று அம்சங்களும் இருக்கும். அதில் முக்கியமான அம்சம் வினையடி என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான மாணவர்களே, பின்வரும் பயிற்சியில் ஈடுபடுவதாக இந்த விடயத்தை மேலும் இவ்விடயத்தில் அறிவினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு காணப்படும். வினையடிகள் மட்டும் கொண்ட ஏவல் வினைக்கு ஒரு ஐந்து உதாரணங்களை திரட்டி எழுதுவதன் ஊடாக வினையடியின் கூறுகளில் அல்லது வினைச்சொல்லின் கூறுகளில் வினையடி என்பது ஒரு பகுதி என்பதை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மறுபடியும் அந்த வினாவை மாணவர்களுக்கு தொடுக்கின்றேன். வினையடி மட்டும் கொண்ட ஏவல் வினைக்கு ஒரு ஐந்து உதாரணம். நாங்கள் உதாரணத்தில் பார்த்தது போல ஆடு, நட, சிரி போன்ற உதாரணங்கள் ஐந்து நினைவானவர்கள் திரட்டி எழுதுவதன் ஊடாக வினையடி ஒரு வினைச்சொல்லின் கூறுகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே போல இரண்டாவது வினாவாக வினையடியோடு விகுதிகள் இணைந்து வருவதற்கு சில உதாரணங்களை மாணவர்கள் திரட்டி எழுதுவதன் ஊடாக வினையடியோடு விகுதிகள் மட்டும் வரக்கூடிய வகையிலான உதாரணங்களை மாணவர்கள் எழுதுவதன் ஊடாக ஒரு வினை சொல்லில் வினையடியும் விகுதிகளும் இணைந்து வருகின்ற அறிவினை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஆடுங்கள், பேசுங்கள் எனும் சொல்லும் எனும் சொற்களில் ஆடு எனும் வினையடியோடு உங்கள் என்ற விகுதி இருப்பது போல மாணவர்கள் சில உதாரணங்களை திரட்டி பட்டியல் படுத்துவதன் ஊடாக மேலதிக அறிவினை பெறலாம். அதே போல முற்றுவினை சொல்லுக்கு 10 உதாரணங்கள் வீதம் எழுதி அதன் அமைப்பு கூறுகளை பிரித்து எழுதும் போது வினை சொல்லினுடைய அமைப்பு தொடர்பாக மேலும் விளக்கத்தினை பெறலாம். குறிப்பாக நடந்தான் என்ற ஒரு சொல்லை நட என்ற வினையடியாக பிரித்து அதில் காலம் காட்டும் இடைநிலையாக இந்தித் என்பதையும் தனிமைப்படுத்தி அத்தோடு விகுதியாக வந்திருக்கக்கூடிய ஆண் என்பதையும் வேறுபடுத்தி எழுதுவதன் ஊடாக ஒரு வினை சொல்லின் அமைப்பு தொடர்பாக பூரண அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக அன்பு மாணவர்களே, வினை சொல்லின் அமைப்பு எனும்போது மூன்று கூறுகள் அதில் அடங்கும். அதில் வினையடி, இடைநிலை, விகுதிகள் என்பன. அவற்றுள் வினையடி என்பது மிகவும் முக்கியமான கூறு என்ற எண்ணக்கருவை மாணவர்கள் பதித்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். அடுத்ததாக அன்பு மாணவர்களே, வினை சொல்லின் பண்புகள் தொடர்பாக நாங்கள் எங்கள் கவனத்தை செலுத்துவோம். அன்பான மாணவர்களே, நாங்கள் முன்னர் கற்றது போல வினைச்சொல் என்பது ஒரு செயலை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சொல் என்று பார்த்தோம். அதன் தன்மையில் வினைச்சொல்லின் அடிப்படை பண்பு ஒரு செயலை உணர்த்தி வருவதாகவே அமைந்திருக்கின்றது. அன்பான மாணவர்களே, வினைச்சொல்லினுடைய அடிப்படை பண்பு யாதெனில் ஒரு செயலை உணர்த்தி வருவதாகும். இது வினையடிகளை பகுதிகளாக கொண்டு தன் செயலை உணர்த்துவதாக அமைந்திருக்கும். உதாரணமாக, நட, செல், படி, இரு போன்ற ஏவல் வினைகளில் நேரடியாக வினையடிகள் வந்து தன் செயலை உணர்த்துகின்றதை நாங்கள் அறிகின்றோம். பார்த்தேன், ஓடினான், ஆடினான், விளையாடுவான் போன்ற வினை முற்றுக்களில் வினையடிகள் அதனுடைய பகுதியாக, குறிப்பாக வினை முற்றுக்களில் ஒரு பகுதியாக வந்து செயலை உணர்த்துகின்றது. அன்பான மாணவர்களே, முதல் பார்த்த ஏவல் வினைகளில் நேரடியாக செயல் உணர்த்தப்படுகின்றதையும், இரண்டாவதாக பார்த்த முற்று வினைகளில் அதன் பகுதியில் வினையடியாக வந்து செயலை உணர்த்துகின்ற தன்மையையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆக மாணவர்களே, வினைச்சொல்லினுடைய அடிப்படை பண்பு யாதெனில் செயலை உணர்த்தி வரும் என்பதை கருத்தில் கொள்ளவும். இரண்டாவது பண்பாக நாங்கள் வினைச்சொல்லின் பண்பை நோக்கும்போது, வினைச்சொல் என்பது காலத்தை காட்டக்கூடிய ஒரு சொல்லாக காணப்படுகின்றது. அன்பான மாணவர்களே, வினைச்சொற்கள் இடைநிலைகள் மூலம் காலத்தை காட்டக்கூடிய தன்மையை உடையது. அன்பு மாணவர்களே, இந்த உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், வந்தான், வருகின்றான், வருவான் இந்த மூன்று வினைச்சொற்களும் இதை ஒரு வாக்கியமாக அமைத்து நாங்கள் பார்த்தோம் என்றால், அவன் வந்தான், அவன் வருகின்றான், அவன் வருவான் ஆகிய இந்த மூன்று காலங்களிலும் வருகின்ற இந்த வினைச்சொற்களில் மிக தெளிவாக காலம் எங்களுக்கு வேறுபட்டு தெரிகின்றதை நாங்கள் உணரலாம். வந்தான் என்பது இறந்த காலத்தையும், வருகின்றான் என்பது நிகழ்காலத்தையும், வருவான் என்பது இறந்த எதிர்காலத்தையும் காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இதன் அமைப்பினை நாங்கள் கூறுகளாக்கி நோக்கும்போது, மூன்று உதாரணத்திலும் பகுதியாக அல்லது வினை அடியாக வருவது வா எனும் ஏவல் வினையே. வந்தான் என்று சொல்லிலும், வருகின்றான் என்ற சொல்லிலும், வருவான் என்ற சொல்லிலும் பகுதியாக வருவது அல்லது வினை அடியாக வருவது வா எனும் ஏவல் வினை. ஆக மாணவர்களே, வினை அடிகள் மூன்றுமே இந்த உதாரணத்தில் ஒன்றுதான். அதே போல விகுதிகளை எடுத்து பார்த்தோம் என்றால், தினைப்பால் என்னிடம் காட்டக்கூடிய விகுதிகள் இந்த மூன்று சொல்லிலும் ஆண் எனும் விகுதியாகத்தான் இருக்கின்றது. காலம் காட்டும் இடைநிலைகளை நாங்கள் நோக்குவோம் போது, வந்தான் எனும் சொல்லில் இந்த் இத் எனும் இடைநிலையும் இறந்த கால இடைநிலையும், வருகின்றான் எனும் சொல்லில் கின்று எனும் நிகழ்கால இடைநிலையும், வருவான் எனும் சொல்லில் யூ என்ற எதிர்கால இடைநிலையும் வந்துள்ளதை நாங்கள் கவனிக்கலாம். ஆக மாணவர்களே, இந்த உதாரணத்தின்படி ஒரு வினை சொல்லில் பகுதியும் விகுதியும் மாறுபடாமல் நிற்க இடைநிலைகள் மட்டும் வேறுபட்டு வருவதனூடாக வினை சொற்களின் காலங்கள் வேறுபடுவதை நாங்கள் அறிகின்றோம். வந்தான் என்ற சொல்லில் இந்தித் என்ற இடைநிலையும், வருகின்றான் என்ற சொல்லில் கின்று எனும் இடைநிலையும், வருவான் எனும் சொல்லில் யூ என்ற இடைநிலையுமாக வந்து மூன்று காலத்தையும் இது வேறுபடுத்தி காட்டுகின்றது. எனவே மாணவர்களே, நாங்கள் வினைச்சொல்லின் பண்பில் காலத்தை காட்டும் என்ற ஒன்றை நாங்கள் வகுக்கும் போது, வினைச்சொற்களில் காலத்தை காட்டக்கூடிய பண்பு இடைநிலைகளிலே காணப்படுகின்றது. எனவே நாங்கள் ஒரு பொதுவான விதிக்குள் வரலாம். வினைச்சொல் என்பது இடைநிலைகளின் மூலம் காலத்தை காட்டும் என்ற பொதுவான விதிக்குள் வரலாம். ஆக மாணவர்களே, பகுதி விகுதி என்பன இங்கு பார்த்த உதாரணத்தில் மூன்றிலுமே ஒன்றாக அமைந்துள்ள சந்தர்ப்பத்தில் காலம் மற்றும் மாற்றமடைந்துள்ளது. எனவே இடைநிலையே காலத்தை வேறுபடுத்தும் தன்மையாக அமைந்திருக்கின்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மேலும் எங்கள் பயிற்சிக்காக நாங்கள் பல வினை சொற்களை நாங்கள் இவ்வாறு தொகுத்து அதனை பட்டியல்படுத்துவதனூடாக வினைச்சொல்லில் காலம் காட்டும் இடைநிலைகள் வந்து காலத்தை வேறுபடுத்தி காட்டுகின்ற விதத்தை அறிந்து கொள்ளலாம். அன்பு மாணவர்களே, உங்களுடைய பாடநூலில் 57வது பக்கத்தில் மூன்று காலத்துக்கும் வரக்கூடிய வினை சொற்களினுடைய அந்த இடைநிலைகள் மிக தெளிவாக பட்டியல்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அதில் இறந்த காலத்துக்குரிய இடைநிலைகளாக சிலவற்றையும், எதிர்காலத்துக்குரிய இடைநிலைகளாக யு இப் என்ற இடைநிலைகளையும், நிகழ்காலத்துக்குரிய இடைநிலைகளாக கின்று கிரு எனும் இடைநிலைகளையும் தந்திருக்கின்றார்கள் பாடநூலில். அன்பு மாணவர்கள், அந்த பாடநூலில் தரப்பட்டுள்ள இடைநிலைகளை மையமாக கொண்டு சில உதாரண சொற்களை எழுதுவதனூடாக இந்த வினைச்சொல் காலத்தை காட்டும் தன்மையுடையது என்ற அந்த பண்பினை மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நடந்தான் என்ற வினைச்சொல்லை எழுதி அந்த நடந்தான் என்ற வினைச்சொல் எவ்வாறு மூன்று காலத்திலும் வேறுபட்டு வருகின்றது என்பதை அந்த கால இடைநிலைகளை கையாண்டு உதாரணங்களை எழுதுவதனூடாக மாணவர்கள் இது தொடர்பான மேலதிக அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த பண்பாக, வினைச்சொல்லினுடைய பண்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால், வினைச்சொற்கள் வேற்றுமை உருபுகளை ஏற்காது. இது பழங்காலத்திலிருந்தே பேசப்பட்ட ஒரு விடயமாகவும் வினைச்சொல்லினுடைய ஒரு சிறப்பான பண்பாகவும் நாங்கள் இதனை பார்க்கலாம். வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. இது வினைச்சொல்லுக்கு உரிய விசேடமான ஒரு பண்பும் கூட. அன்பான மாணவர்களே, வேற்றுமை தொடர்பாக நீங்கள் தரம் 7 அல்லது முந்தைய வகுப்புகளில் கற்றிருப்பீர்கள். வேற்றுமையில் ஐ, ஆல், கூ என வேற்றுமை உருபுகள் வந்து பெயர் சொற்களோடு அது இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னை அல்லது பொருளை வேறுபடுத்தி காட்டும் நிலையை வேற்றுமை உணர்த்தி நிற்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் வேற்றுமை தொடர்பாக ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். உதாரணமாக, குமார் என்ற ஒரு பெயர் சொல்லோடு, குமார் என்ற பெயர் சொல்லோடு ஐ, ஆல், கூ, இன் போன்ற வேற்றுமை உறுப்புகள் ஏற்று குமாரை குமாரால் குமாரின் என அந்த குமார் என்ற பெயர் சொல்லை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில் வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒரு செயற்பாட்டை இந்த வேற்றுமை உருவுகள் நிகழ்த்தும். அந்த வகையில் வினை சொல்லோடு இந்த வேற்றுமை உருவுகள் ஒருபோதும் இணைவதில்லை. பெயர்ச்சொல்லோடு இணைந்து பெயர்ச்சொற்களின் தன்மையை வேறுபடுத்தும் செயற்பாடுகளை நிகழ்த்துகின்ற இந்த வேற்றுமை உருவுகள் வினை சொல்லோடு ஒருபோதும் இணைவதில்லை. எனவேதான் வினை சொல் வேற்றுமை உருவை ஏற்காது என்ற ஒரு வரையறைக்குள் நாங்கள் அதை ஒரு பண்பாக நாங்கள் தொகுத்துள்ளோம். ஒரு சில சந்தர்ப்பங்களில் வினைச்சொல் வேற்றுமை உருவை ஏற்கின்ற போது, குறிப்பாக சென்றான் என்ற வினைச்சொல், சென்றான் என்ற அந்த வினைச்சொல் ஐ எனும் வேற்றுமை உருவை ஏற்கும் போது சென்றவனை என அது திரிபடைகின்றது. அந்த நிலையில் அது வினைச்சொல் என்ற தன்மையை விட்டு வினையால் அணையும் பெயர் என்ற வடிவத்தை பெறுகின்றது. அது வினைச்சொல் அல்ல, வினையால் அணையும் பெயராக மாறும். ஆக மாணவர்களே, வினைச்சொல் ஒருபோதும் வேற்றுமை உருவை ஏற்பதில்லை. சில சந்தர்ப்பங்களில் அதை ஏற்கின்ற போது அது வினையால் அணையும் பெயராக மாறும். வினைச்சொல் என்ற நிலையிலிருந்து திரிபடைந்து பெயர்ச்சொல் என்ற ஒரு வடிவத்தை பெறுவதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக படிக்கின்றான் என்ற வினைச்சொல் ஐ என்ற உருவை சேர்த்து வருகின்ற போது படிக்கின்றவனை படித்தவனை என்று அது ஒரு பெயராக மாறும். வினையால் அணையும் பெயராக மாறும் என்ற ஒரு இலக்கண விதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மாணவர்களே, வினை சொல்லின் பண்பாக நாங்கள் இந்த மூன்று பண்புகளையும் சாராம்சப்படுத்தி பார்க்கலாம். இவற்றை விட இன்னும் நிறைய பண்புகள் இருக்கின்றன. எனினும் அடிப்படையான பண்புகளாக வினை சொல் செயலை உணர்த்தி வரும், காலத்தை காட்டி நிற்கும், வேற்றுமை உருவுகளை ஏற்காது என்ற இந்த மூன்று விடயங்களையும் மாணவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பான மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக வினைச்சொல்லினுடைய வகைக்குள் செல்லுவோம். அன்பு மாணவர்களே, வினைச்சொல் தொடர்பாக அதன் அமைப்பு பொருள் என்பவற்றை வைத்து பல்வேறு வகையாக அதனை வகைப்படுத்துவார்கள். தரம் 8 மாணவர்கள் என்ற அடிப்படையில் உங்களுடைய பாட விதானத்துக்கு உட்பட்ட குறிப்பிட்ட சில வினைகளுடைய வகைகளை மட்டும் நாங்கள் இன்று கலந்துரையாடுவோம். அன்பு மாணவர்களே, நீங்கள் கற்ற, குறிப்பாக 2 தவணையின் ஆரம்பத்தில் கற்றறிந்த முகமது உவைஸ் எனும் பாடத்தில் வந்துள்ள இலக்கண பகுதிகளில் ஒன்றாகத்தான் இந்த வினைச்சொல் காணப்படுகின்றது. அதில் வினைச்சொல்லினுடைய வரைவிலக்கணம், அதன் அமைப்பு, பண்பு, வினைச்சொல்லின் வகை என்ற இந்த கூறுகள் மாத்திரம் உள்ளடங்கப்பட்டுள்ளது. வினைச்சொல்லின் வகைகள் தொடர்பாக பசிப்பினி என்ற பாடத்தின் நிறைவிலும் அதனை தொடர்ந்து வருகின்ற பாடத்தினுடைய பிற்பகுதியிலும் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. மாணவர்கள் சற்று அவற்றை திருப்பி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் வினைச்சொல்லின் வகைக்குள் செல்லுவோம். அன்பான மாணவர்களே, உங்களுக்கு தரப்பட்டுள்ள பாட விதானத்தின் படி வினைச்சொல்லின் வகைகளாக தெரிநிலை வினை, குறிப்பு வினை, முற்று வினை, எச்ச வினை, ஏவல் வினை, வியங்கோல் வினை என இவ் 6 வகையான வினை வகைகளை மாத்திரமே கலந்துரையாடப் போகின்றோம். வினை சொல்லி மேலும் பல வகைகள் உண்டு. அவை அடுத்தடுத்த தரங்களில் மாணவர்களாக நீங்கள் கற்றறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் முதலாவதாக தெரிநிலை வினை என்றால் என்ன என்பதை குறித்து கலந்துரையாடுவோம். அன்பான மாணவர்களே, தெரிநிலை வினை எனும் போது கால இடைநிலைகளை பெற்று காலம் காட்டும் இயல்புடைய வினைகள் அனைத்தும் தெரிநிலை வினைகள் என்ற ஒரு வகைப்பாட்டுக்குள் நாங்கள் அதனை உட்படுத்துவோம். மாணவர்களை, நாங்கள் கால இடைநிலைகளை குறித்து கற்றுள்ளோம். ஒரு வினை சொல்லி காலத்தை காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய இடைநிலைகளை குறித்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதன் அமைப்பை பார்க்கும் போது அவ்வாறு கால இடைநிலைகளை பெற்று வருகின்ற இயல்புடைய வினைகள் அல்லது காலத்தை தெளிவாக காட்டக்கூடிய தன்மையில் வந்துள்ள வினைகளை நாங்கள் தெரிநிலை வினை என அழைப்போம். உதாரணமாக பா, போ, இரு போன்ற வினையடிகள் காலம் காட்டும் இடைநிலையை பெற்று வந்தான், வருகின்றான், வருவேன் எனும் மூன்று காலத்தையும் தெளிவாக காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். போனான், போகின்றேன், போவேன், வருவான், வருகின்றான், வருவேன் என மூன்று காலங்களிலும், குறிப்பாக இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எனும் மூன்று காலங்களையும் வினைச்சொல்லிலிருந்து தெளிவாக இனங்கண்டு கொள்ளக்கூடிய வகையில் தெரிநிலை வினை அமைந்திருக்கும். இந்த வினையில் வினையை நிகழ்த்துபவன், செய்பவன், வினை அதாவது செயல், காலம் என்பன மூன்றும் தெளிவாக காட்டப்பட்டிருக்கும் என இலக்கணக்காரர்கள் வலைவிலக்கணப்படுத்துகின்றனர். செய்பவன், செயல், காலம் என்பன தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். அன்பான மாணவர்களே, இந்த உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். வருகின்றான், வருகின்றான் என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தை உணர்த்தி நிற்கின்றது. இந்த வினைச்சொல்லில் பகுதி வா எனும் வினையடி, இது வா எனும் வினையடியாக செயலை உணர்த்து வந்து நிற்கின்றது. விகுதி ஆன் எனும் சொல், வருகின்றான் எனும் வினை முற்றில் விகுதி ஆன் எனும் விகுதி. இந்த ஆண் என்னும் விகுதி திணை பால் என் இடத்தை காட்டுகின்றது. ஆண் பால் துணை உரிமை பெண்மை என்ற அந்த அனைத்து அம்சங்களையும் காட்டுகின்றது. ஆகவே இந்த விகுதியின் ஊடாக செய்பவன் தெளிவாக வெளிப்பட்டு நிற்கின்றான். காலம் காட்டும் இடைநிலையாக கின்று எனும் இடைநிலை வந்து நிகழ்காலத்தை காட்டுகின்றது. ஆகவே மாணவர்களே, இந்த வருகின்றான் எனும் சொல்லில் வா எனும் செயல் இருக்கின்றது, நிகழ்காலத்தை காட்டக்கூடிய கின்று எனும் காலம் காட்டும் இடைநிலை இருக்கின்றது. அதே போல ஆண் எனும் விகுதியினூடாக செய்பவன் யார் என்றதையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு செய்பவன், செயல், காலம் ஆகிய மூன்று அம்சத்தையும் தெளிவாக காட்டுகின்ற வினையை நாங்கள் தெரிநிலை வினை என்போம். அன்பான மாணவர்களே, தெரிநிலை வினை தொடர்பாக நாங்கள் கற்கும்போது காலம் காட்டும் இடைநிலைகள் தொடர்பாக சற்று தெரிந்திருக்க வேண்டும். அன்பு மாணவர்களே, இறந்த காலத்தை காட்டுவதற்கென சில தனித்துவமான இடைநிலைகள் தமிழ் இலக்கணத்திலே தொகுக்கப்பட்டுள்ளது. அன்பு மாணவர்களே, உங்களுடைய பாடநூலிலும் அவை தந்திருக்கின்றார்கள். உதாரணமாக இத், அடித்தான் என்ற வினை சொல்லி இத்தெனும் இடைநிலை காலத்தை காட்டி நிற்கின்றது. அதே போல இட், உண்டான் என்ற அந்த வினை சொல்லி இட் என்ற கால இடைநிலை வந்துள்ளது. அதுபோல கற்றான் என்ற அந்த சொல்லி வினை சொல்லி இற்றெனும் இடைநிலையும், போனான் எனும் வினை சொல்லினூடாக இன்னெனும் இறந்த கால இடைநிலையும், பாடினான் எனும் வினைச்சொல்லினூடாக இன் எனும் இறந்த கால இடைநிலைகளும் வந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதே போல நிகழ்கால இடைநிலை என்பது மிக எளிமையானது. கின்று, கிரு எனும் இரு வடிவத்தை மாத்திரமே அது கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஆடுகின்றான் எனும் போது அங்கு கின்று எனும் அடிநாதத்தோடு நிகழ்கால இடைநிலை அமைந்திருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அதுபோல ஆடுகின்றான் எனும்போது, ஆடுகிறான் எனும்போது கிரு எனும் அடிநாதத்தோடு நிகழ்கால காட்டக்கூடிய இடைநிலை வந்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். அதே போல எதிர்காலம் காட்டக்கூடிய இப் யு ஆகிய இரு இடைநிலைகள் தமிழ் இலக்கணத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. படிப்பான் எனும்போது அங்கு இப் என்ற இடைநிலையும், வருவான் எனும்போது யு எனும் இடைநிலையும் கையாளப்பட்டு வருகின்றது. ஆக மாணவர்களே, தெரிநிலை வினை எனும்போது, தெரிநிலை வினை என்பது காலத்தை தெளிவாக காட்டும் என்ற அடிப்படை எண்ண கருவை விளங்கிக் கொண்டு உங்கள் பாடநூலில் 57 பக்கத்தில் இடம்பெற்றுள்ள இடைநிலைகள் சிலவற்றை ஆதாரமாக கொண்டு அந்த இடைநிலைகளுக்கு பொருத்தமான வகையில் காலத்தை வேறுபடுத்தக்கூடிய உதாரணங்கள் ஒவ்வொன்று எழுதி அவற்றை நாங்கள் பட்டியலிடுவதனூடாக இடைநிலைகள் ஊடாக தெரிநிலை வினைமுற்று காலத்தை காட்டும் என்ற பயிற்சியை மேலும் பெற்று அதன் அந்த அறிவை நாங்கள் மேலும் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அன்பு மாணவர்களே, நாங்கள் குறிப்பு வினை தொடர்பாக கலந்துரையாடுவோம். அன்பான மாணவர்களே, நாங்கள் இந்த உதாரணத்தை சற்று ஆராய்வதனூடாக குறிப்பு வினை தொடர்பான எண்ணக்கருவை வலுப்படுத்திக் கொள்ளலாம். அந்த வகையில், அவன் சமையல் வேளையில் சாமர்த்தன். இந்த வாக்கியத்தை நன்கு அவதானியுங்கள். அவன் சமையல் வேளையில் சாமர்த்தன். இதைவிட எளிமையான வாக்கியமாக, அவன் எம் ஊரான், அல்லது அவன் கரியன், அல்லது அவன் பெரும் செல்வன் போன்ற வாக்கியங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இவ்வாக்கியங்களிலே பயனிலையாக வந்துள்ள சாமர்த்தன், ஊரான், கரியன், செல்வன் போன்ற சொற்கள் வினை சொற்களாக அமையும். இவ்வினை சொற்கள் அனைத்தும் செய்பவனை மட்டும் உணர்த்தி காலத்தை காட்டாது, காலத்தை குறிப்பால் காட்டி நிற்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகின்றது. குறிப்பாக வந்தான் என்ற சொல் தெளிவாக இறந்த காலத்தை காட்டியுள்ளது. இதை நாங்கள் வருகின்றான் என நிகழ்காலத்துக்கும், வருவான் என எதிர்காலத்துக்கும் மாற்ற முடியும். ஆனால் மாணவர்களே, சாமர்த்தன் என்ற அந்த குறிப்பு வினை சொல்லை, அல்லது ஊரான் என்ற அந்த குறிப்பு வினை சொல்லை எந்த காலத்துக்குரியதென தெளிவாக கூறவும் முடியாது. அதுபோல அந்த வினை சொற்களை மூன்று காலங்களுக்கும் மாற்றவும் முடியாது. ஆக மாணவர்களே, காலத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாத வினைகள் அனைத்தும் குறிப்பு வினைகள் என்று இலக்கணத்தில் கருதப்படுகின்றது. எவ்வாறெனில், சாமர்த்தன் என்பவன் அல்லது சாமர்த்தன் என்னும் அந்த குறிப்பு வினை முன்பும் சாமர்த்தனே, இப்போதும் சாமர்த்தனாய் இருக்கின்றவன், எதிர்காலத்திலும் அவன் சாமர்த்தனாகவே இருப்பான் என்ற மூன்று பொருளையும் எங்களுக்கு உணர்த்துகின்றது. அல்லது ஊரான் எனும்போது அவன் முன்பும் எங்கள் ஊரைச் சேர்ந்தவன் என்ற கருத்தையும் பெறலாம், இப்பொழுதும் எங்கள் ஊரைச் சேர்ந்தவன் என்ற நிகழ்காலத்து கருத்தையும் பெறலாம், பின்னரும் எங்கள் ஊரைச் சேர்ந்தவன் என்ற எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய கருத்தையும் நாங்கள் பெறலாம். எனவே இந்த சொல்லில் காலம் வெளிப்படையாக அன்றி குறிப்பு சொற்களினூடாக, முன்பு, இப்பொழுது, பின்பு எனும் குறிப்பினூடாக உணர்த்துகின்றதனால், அல்லது குறிப்பின் மூலமாக காலம் வெளிப்பட்டு இருப்பதனால் நாங்கள் இவ்வாறான வினைகளை குறிப்பு வினை சொல் என்போம். ஆக மாணவர்களே, காலம் வெளிப்படையாக உணர்த்தப்படுவது தெரிநிலை வினை எனவும், காலத்தை குறிப்பினால் உணர்த்துவது குறிப்பு வினை எனவும் சாராம்சப்படுத்தலாம். இடைநிலைகளின் ஊடாக காலம் வெளிப்படையாக வருகின்ற போது மாணவர்களே, அவை தெரிநிலை வினைகள் என்றும், காலம் குறிப்பினால் உணர்த்தப்படுகின்ற போது அவை குறிப்பு வினைகள் என்றும் நாங்கள் விரைவிலக்கணப்படுத்தலாம். அந்த வகையில் நாங்கள் பார்த்த உதாரணத்தில் சாமர்த்தன், ஊரான், கரியன், செல்வன், கடுநடையான் போன்ற இந்த வினை சொற்கள் அனைத்தும் குறிப்பினால் காலத்தை உணர்த்துவதனால் குறிப்பு வினைகள் ஆகும். அன்பு மாணவர்களே, பாடநூலில் பேராசிரியர் மாமு உவைஸ் என்ற பாடப்பரப்பில் மாணவர்கள் அதனை வாசிக்கும் போது அப்பாடப்பரப்பில் வருகின்ற தெரிநிலை வினை சொற்களையும் குறிப்பு வினை சொற்களையும் இனங்கண்டு பயிற்சி குப்பையில் பட்டியலிடுவதன் மூலமாக இந்த தெரிநிலை வினைக்கும் குறிப்பு வினைக்கும் இடையில் அமைந்துள்ள வேறுபாடுகளை தெளிவாக மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆக மாணவர்களை, இந்த பயிற்சியில் ஈடுபடுவதனால் உங்களுக்கு இந்த தெருநிலை வினை மற்றும் குறிப்பு வினை தொடர்பான எண்ணக்கரு மேலும் விருத்தியடையக்கூடும். அடுத்ததாக மாணவர்களே, முற்றுவினை எச்சவினை தொடர்பான வினையின் வகைப்பாட்டுக்குள் செல்வோம். உங்கள் பாடநூலில் பசிப்பினி என்ற பாடத்தின் பின்னர் பசிப்பினி என்ற பாடத்துக்கு பின்பகுதியாக வந்திருக்கின்ற இலக்கண பகுதியே முற்றுவினை எச்சவினை. அன்பான மாணவர்களே, ஒரு வினை சொல் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் முற்றுவினை என்றும் எச்சவினை என்றும் இரு வகையாக பாகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அன்பான மாணவர்களே, முற்றுவினை என்பது வினை முற்று என்று பிரிதொரு பெயராலும் அழைக்கப்படும். இந்த முற்றுவினை என்றால் என்ன என்ற எண்ணக்கருவை நாங்கள் விளங்கிக் கொண்டு சில உதாரணங்களை ஆராய்வோம். அன்பான மாணவர்களே, வினை சொல் பிரிதொரு சொல்லை தன்னளவில் எதிர்பாராமல் பொருள் முடிவு உணர்த்தி நிற்கும் போது அவை முற்றுவினை என்று அழைக்கப்படும். ஒரு வினை சொல் பிரிதொரு சொல்லை வேறொரு சொல்லை எதிர்பாராமல் பொருள் முடிவை உணர்த்துமாயின் அல்லது வினை நிகழ்ந்ததை அல்லது வினையினுடைய அல்லது ஒரு கருத்தினுடைய நிறைவை உணர்த்துமாயின் அவ்வாறான சொற்கள் முற்றுவினை சொற்கள் என வரைவிலக்கணப்படுத்துவார். இதனை மிக எளிமையாக கூறுவதானால் பால் காட்டும் விகுதிகள் கொண்டு வருகின்ற எல்லா சொற்களுமே முற்றுவினை சொற்களாக இருக்கும். அன்பு மாணவர்களே, நாங்கள் வினை சொல்லின் அமைப்பு குறித்து பார்த்தோம். ஒரு வினை சொல் செயலை உணர்த்தக்கூடிய வினை அடியை கொண்டிருக்கும், காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகளை கொண்டிருக்கும், திணை பால் என் இட விகுதிகளை அல்லது திணை பால் என் இடம் என்பவற்றை காட்டக்கூடிய விகுதிகளை கொண்டிருக்கும். ஆக இந்த மூன்று கூறுகளும் இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே கற்றிருந்தோம். அன்பு மாணவர்களே, இதில் பால் காட்டக்கூடிய விகுதிகளை கொண்டு வருகின்ற அனைத்தும் முற்றுவினை என்ற வகைப்பாட்டுக்குள் நாங்கள் வரலாம். உதாரணமாக வந்தான். வந்தான் என்று சொல்லி வா எனும் வினையடி, இந்தித் எனும் கால இடைநிலை, ஆண் எனும் பால் காட்டக்கூடிய விகுதி வந்துள்ளது. ஆக மாணவர்களே, இவ்வாறான வந்தான், சென்றான், படித்தான் ஆகிய சொற்கள் அனைத்தும் பால் காட்டும் விகுதிகளை கொண்டு வந்துள்ளதனால் இந்த சொற்கள் ஒரு வாக்கியத்தில் இடம்பெறும் போது முற்றுபெற்ற கருத்தை தரும். உதாரணமாக குமார் வந்தான், அந்த செயல் அந்த இடத்தில் முற்றுபெற்றுள்ளது. அவன் படித்தான், அந்த செயல் அந்த வாக்கியத்தில் படித்தான் என்ற அந்த சொல்லோடு முற்றுபெற்று விட்டது. ஆக தன்னளவில் பொருள் முடிவும் நடந்தது, பால் காட்டும் விகுதியும் அந்த சொற்களில் வந்துள்ளது. இந்த இரண்டு அம்சங்களோடு கூடிய சில சொற்கள் முற்றுவினை என்ற வகைப்பாட்டுக்குள் வைத்து பார்க்கப்படுகின்றது. இந்த சொற்கள் வாக்கியத்தில் பொருளை தன்னளவில் முற்று பெற்றதாக காட்டி நிற்கும். மாணவர்களை எச்சவினை தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுவதனூடாக இந்த முற்றுவினைக்கும் எச்சவினைக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அன்பு மாணவர்களே, தினை பால் என் இட விகுதிகள் பெறாமல் வருகின்ற வினையச்சங்கள் அல்லது தினை பால் என்னிட விகுதி பெறாது வரும் வினை சொற்கள் எச்ச வினை என்று வரைவிலக்கணப்படுத்தப்படும். உதாரணமாக வந்த என்ற சொல் மூன்று காலத்திலும் வந்த வருகின்ற வரும் என மூன்று காலத்திலும் கால இடைநிலைகளை ஏற்று வந்துள்ளது. வா எனும் வினை அடியையும் ஏற்று வந்துள்ளது. ஆனால் விகுதி இங்கு வரவில்லை. ஆக இந்த சொற்கள் முற்று பெறுவதற்கு பிறிதொரு சொல் தேவை. ஆகவே இந்த சொல் அல்லது இந்த வினை முற்று பெறாமல் தொக்கி நிற்கின்றது, பகுதியாக எச்சமாக நிற்கின்றது. இவ்வாறான வினைகள் முற்று பெறுவதற்கு பிறிதொரு சொல்லை எதிர்பார்த்து நிற்கின்றது. ஆக வந்த வருகின்ற வரும் போன்ற முற்று பெறாத வினைகள் அனைத்தும் பிறிதொரு சொல்லை எதிர்பார்த்து நிற்கும் வினைகள் அனைத்தும் எச்ச வினைகள். குறிப்பாக அதில் திணைப்பால் என்னிடம் காட்டும் விகுதிகள் வந்திராது, காலத்தை காட்டும் இடைநிலையும் அதே போல வினை அடியும் மட்டும் வந்து விகுதிகள் பெறாமல் நிற்கும் அனைத்தும் எச்சவினைகளாக கருதப்படும். அன்பு மாணவர்களே, எச்சவினையை இரு வடிவமாக பாகுபடுத்துவார்கள். ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். மாணவர்களே, முற்று பெறாத வினைச்சொல் பிறிதொரு பெயர் சொல்லை எதிர்பார்க்குமாயின் தன் பொருளை அல்லது தன்னுடைய கருத்தை நிறைவுபடுத்த பிறிதொரு பெயர் சொல்லை எதிர்பார்க்குமாயின் அது பெயரெச்சம் எனப்படும். அன்பான மாணவர்களே, இந்த உதாரணத்தை பாருங்கள். படித்த என்றது ஒரு எச்சவினை. இந்த படித்த என்ற எச்சவினை பிறிதொரு சொல்லை அல்லது பிறிதொரு பெயர் சொல்லை எதிர்பார்த்து நிற்கின்றது. இங்கு கவனியுங்கள், படித்த மனிதன், படித்த புத்தகம், படித்த பாடல் என பெயர் சொல்லை எதிர்பார்த்து நிற்கின்றது. இவ்வாறு தன்னளவில் கருத்தை முற்று பெற செய்வதற்கு ஒரு எச்சவினை பெயர் சொல் ஒன்றை எதிர்பார்க்குமாயின் அது பெயரெச்சம் எனப்படும். இதன் அமைப்பு பார்த்துகின்றால், வினையடி காணப்படும், காலம் காட்டும் இடைநிலை இருக்கும், பெயரெச்ச விகுதி என்று சொல்லக்கூடிய ஆ எனும் எழுத்து இணைந்து வந்திருக்கும் இந்த வினை சொல். உதாரணமாக சிறி என்ற வினை அடி, இத் இத் என்ற இடைநிலை, அதோடு ஆ எனும் விகுதி இணைந்து சிரித்த முகம், சிரித்த பங்கயம் என்ற பெயரெச்சத்தை காட்டுகின்றது. அதே போல அன்பு மாணவர்களே, ஒரு எச்சவினை சொல் தன்னளவில் கருத்தை முற்றுபெற செய்வதற்கு பிறிதொரு வினை சொல்லை எதிர்பார்க்குமாயின் அது வினையெச்சம் என்று கருத்தில் கொள்ளப்படும். உதாரணமாக செய்து என்ற ஒரு எச்சம், முடித்தான் என்ற ஒரு வினை சொல்லை பிறிதொரு வினை சொல்லை பெற்று தன் கருத்தை முற்றுபெற செய்தால் அது வினையெச்சம். அன்பு மாணவர்களே, நீங்கள் கற்றறிந்த நாடகமே உலகம் என்ற பாட நூலில் வரும் பாடத்தில் ஒவ்வொரு வாக்கியங்களிலும் வரக்கூடிய பெயரெச்சங்களையும் வினையெச்சங்களையும் தொகுத்து தனித்தனியாக பட்டியலிடுவதனூடாக பெயரெச்சத்தையும் வினையெச்சத்தையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, நாடகமே உலகம் என்ற பாடத்தை எடுத்து கூர்மையாக வாசித்து அதில் வரக்கூடிய பெயரெச்சங்கள், குறிப்பாக திணைப்பால் என்னிட விகுதி வராமல் பிறிதொரு பெயர் சொல்லை பெற்று கருத்து முடிவை தந்திருக்கும் பெயரச்சத்தையும், அதே துணைபால் என்னிட விகுதி பெறாமல் வினை சொல்லொன்றினுடைய துணையோடு கருத்தை முற்றுப்பெற செய்திருக்கும் வினையச்சத்தையும் தனித்தனியாக திரட்டி பட்டியலிடுவதன் ஊடாக இது தொடர்பான மேலதிக பயிற்சி அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஏவல் வினையும் வியங்கோல் வினையும். அன்பு மாணவர்களே, முன்னிலையில் இருப்போரை ஒரு வினையை நிகழ்த்துமாறு கூறுவது ஏவல் வினை. மூன்று இடங்களை குறித்து மாணவர்கள் கற்றிருப்பீர்கள், தன்மை, முன்னிலை, பெடர்க்கை. இதில் முன்னிலையில் இருப்போரை ஒரு செயலை நிகழ்த்துமாறு கூறுவது ஏவல் வினை. உதாரணமாக நீ என்பது முன்னிலையில் இருக்கும் பெயர்ச்சொல். நீ அந்த பெயர்ச்சொல்லோடு இரு, வா, போ என்ற வினைச்சொற்கள் எல்லாம் வரும்போது அது ஏவல் வினையாக இருக்கும். ஒரு செயலை செய்யுமாறு, நிகழ்த்துமாறு பணித்தல், முன்னிலையில் உள்ளவர்களை பணித்தல். இது ஒருமையாகவும் பன்மையாகவும் வரும். நேரடியாக வினையடியை ஏற்று ஒருமை பொருளில் வரக்கூடிய இரு, வா, நீ, போ போன்ற வினைச்சொற்களும் உண்டு. கல் விகுதிகளை ஏற்று வாருங்கள், செல்லுங்கள், இருங்கள் என்ற பன்மையிலும் வரக்கூடியதாக இருக்கின்றன. எனவே மாணவர்களே, ஏவல் வினை என்பது ஒரு செயலை அல்லது ஒரு வினையை நிகழ்த்துமாறு கூறுவதனால் பிறக்கின்ற வடிவம். வியங்கோல் வினை என்பது ஒரு வினையடியோடு கா என்ற விகுதி சேர்ந்து வருவதனால் பிறக்கும் ஒரு வினை வகை. அன்பு மாணவர்களே, இந்த வினை ஒருவரை வாழ்த்துவதற்கோ அல்லது தூற்றுவதற்கோ அல்லது ஒரு செயலை வினயமாக செய்யக்கூறியோ பயன்படுத்தப்படும். உதாரணமாக வினையடியே வால் என்ற வினையடி, அந்த வால் என்ற வினையடியோடு க எனும் விகுதியை சேர்த்து வாழ்க என நாங்கள் கூறுகின்றோம். இது ஒருவரை வாழ்த்துவதாக அமைந்திருக்கின்றது. அதுபோல வீழ்க, எழுதுக போன்ற வினை சொற்கள் அனைத்துமே வியங்கோல் வினையாக வரும். ஆக அன்பின் மாணவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் கற்ற விடயத்தை சாரமாக பார்த்தோம் என்று சொன்னால், வினைச்சொல் என்றால் என்ன என்பது பற்றிய அறிவை பெற்றிருக்கின்றோம். அதே நேரத்தில் வினைச்சொல்லினுடைய பண்புகளை நாங்கள் கற்றறிந்திருக்கின்றோம். மூன்று பண்புகள். அத்தோடு மாணவர்களை வினைச்சொல்லினுடைய அமைப்பு குறித்தும் நாங்கள் கலந்துரையாடியிருக்கின்றோம். இறுதியாக வினைச்சொல்லில் வகைகளாக தெரிநிலை வினை, குறிப்பு வினை, எச்ச வினை, முற்று வினை, வியங்கோல் வினை, ஏவல் வினை என ஆறு வினை வடிவங்களை குறித்தும் நாங்கள் கற்றிருக்கின்றோம். மாணவர்களே, இப்பாடப்பரப்பில் அல்லது இந்த கலந்துரையாடலில் இடையிடையே நான் கூறிய பயிற்சிகளை குறித்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த பயிற்சிகளோடு பாடநூலில் உள்ள மேலதிக விடயத்தை வாசித்து தெளிவுபடுத்துவதன் ஊடாகவும் இன்று நாங்கள் கற்ற இந்த கலந்துரையாடல் அதற்கு அல்லது இந்த கலந்துரையாடலின் மூலமாகவும் வினைச்சொல்லில் தொடர்பாக தரமெட்டில் வந்துள்ள விடய அறிவு உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் என நம்புகின்றேன். இந்த அறிவை பயன்படுத்தி தவணை பரீட்சைகளில் நல்ல புள்ளிகளை பெற்று கற்று உயர வேண்டுமென வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.